SBS தமிழ். வணக்கம் யூசுப் அவர்களே.
வணக்கம்.
இப்போ நிதிநிலை அறிக்கை வெளிவந்திருக்கு இல்லையா?
ஆமாம்.
இப்போ நிதிநிலை அறிக்கையில் வந்து பல அம்சங்கள்
இருக்குது,
சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ குறிப்பிடும்படியான அம்சங்கள் அல்லது ஹைலைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இதையெல்லாம் சொல்லலாம். நாம்
இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் கைவிரல்களில் எண்ணிவிடலாம். முக்கியமாக ஒன் ஆஃப் பேமெண்ட், அதாவது இந்த எனர்ஜி பில், எலக்ட்ரிசிட்டி பில் நிறையா எல்லோரும் அதிகமாக கட்ட வேண்டியிருக்குது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் $75 $125 வரைக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதாவது குறைவான வருமானம் உள்ளவங்களுக்கு.
ஆமாம், ஆமாம். அதே மாதிரி டேக்ஸ் ஆஃப்செட்டை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது வருமான வரி கட்டுபவர்களுக்கு அவர்களுடைய வரித்தொகை குறையும்படி செய்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு இந்த லோயர் இன்கம், அதாவது வருடத்திற்கு $126,000 வரை வருமான வரி உள்ளவர்களுக்கு மாத்திரமே வரும்படி செய்திருக்கிறார்கள். இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால் ரீஜனல் ஆஸ்திரேலியா, அதாவது நகரப்பகுதியிலிருந்து வெளியிலே உள்ள பிரதேசங்களில் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களுக்காக அரசாங்கம் செலவு செய்ய உள்ளது.
இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது வந்து ரயில்வே திட்டங்களா இருக்கலாம், சாலை திட்டங்களா இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் தான் இருக்கலாம். ஆமாம்,
முக்கியமாக இது வந்து குயின்ஸ்லாண்ட் பகுதியிலும் விக்டோரியா மாநிலத்திலும் அதற்காக அவர்கள் பணத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். விக்டோரியா மாநிலத்தில் ஜீலாங் ரயில்வே ஒன்று அவர்கள் இதில் சேர்த்திருக்கிறார்கள்.
பலன் அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சில குழுக்கள், சமூகத்தில் சில குழுக்கள் பலன் அடையவில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. யாரெல்லாம் அப்படி பலன் அடையாம போயிட்டாங்கன்னு பார்க்குறீங்க?
இதில் எதிர்பார்த்தது என்னவென்றால் சைல்டு கேர் பெனிஃபிட், அதாவது இப்பொழுது எந்த ஒரு குடும்பத்தின் குழந்தை உள்ளவர்கள் குடும்ப உள்ள கேட்டுக்கொண்டால் அவர்களுக்கு முக்கியமான ஒரு செலவு இந்த சைல்டு கேர். இந்த சைல்டு கேர் செலவுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு குறைக்கும் வகையில் ஏதாவது வழி செய்யும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால் NDIS அந்த திட்டத்தில் பணத்தை அதிகரிப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதில் அவர்கள் அதிலிருந்து பணத்தை எடுத்து வேறொரு திட்டத்தில் அவர்கள் அதை மருத்துவ திட்டத்தில் அந்த பணத்தை ஒதுக்கி உள்ளார்கள்.
அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான NDIS சொல்கிற அந்த திட்டத்திலிருந்து எடுத்து ஹெல்த்துக்கு கொடுக்குறாங்க.
ஆமாம், அது என்ன ஆயிட்டு என்றால் கடந்த வருடத்தில் கிட்டத்தட்ட $1.6 billion அவர்கள் திட்டமிட்ட பணத்தை செலவழிக்கவில்லை. ஆகவே அரசாங்கம் அந்த பணத்தை அங்கிருந்து எடுத்து வேறு ஒரு திட்டத்துக்காக அதை செலவழிக்க ஒதுக்கி உள்ளார்கள். இன்னொன்றையும் நான் சொல்லலாம், இந்த நியூ ஸ்டார்ட் அலவன்ஸ், அதாவது வேலை இல்லாதவர்கள் முதலாக வேலை தேடுவதற்காக அலவன்ஸ் கிடைக்கிறது. அந்த அலவன்ஸ் அவர்களுக்கு கொடுக்கும் அந்த ஊக்கத்தொகை என்று சொல்வதும் அது மிகவும் குறைவாக இருக்கிறது என்று பல பொருளாதார நிபுணர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் அதை அரசாங்கம் உயர்த்தும் என்றும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை.
அதாவது இந்த விலைவாசி உயர்வு நடந்துகிட்டே இருக்கு நாட்டில், அதுக்கேற்ற மாதிரி அந்த தொகை வந்து உயர்த்தப்படவில்லை.
ஆனால் இதே மாதிரி இது நீங்கள் இதை பென்ஷன் என்று தொகை என்று ஒப்பிட்டு பார்த்தால் அதில் பென்ஷன் தொகை மற்றவர்களுக்கு கிடைக்கும் சம்பளத்தை அனுசரித்து உயர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் இந்த நியூ ஸ்டார்ட் அலவன்ஸ் வந்து மற்றவர்களுக்கு கிடைக்கும் சம்பளத்தை பொறுத்தல்ல, விலைவாசியை பொறுத்து தான் உயர்ந்து கொண்டு போகிறது. இக்காலத்தில் எல்லோருக்கும் தெரியும் இந்த விலைவாசி CPI காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து 2% கூட இல்லை. ஆகினால் அவர்களுடைய கிடைக்கும் அந்த உயர்வு மிகவும் குறைவாக உள்ளது. அதைத்தான் அதிகரிக்க வேண்டும் என்று பலர் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இது இந்த பட்ஜெட்டில் நடக்கவில்லை.
இப்போ தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த நிதிநிலை அறிக்கை வந்து இவ்வளவுக்கு ஸ்வீட்டாக அல்லது ஒரு என்ன சர்ப்ளஸ், அதாவது உபரியாக நிதி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து தரப்பட்டிருக்கு.
ஆமாம்,
நிறைய திட்டங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை வந்து தேர்தலை மனசில் வச்சு தயாரிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி படுதா என்ன மாதிரி?
இந்த கோயலிஷன் கவர்மெண்ட், லிபரல் நேஷனல் கட்சியை சார்ந்த இந்த அரசாங்கம், இது இவர்கள் இந்த பட்ஜெட்டை சர்ப்ளஸ் உபரியாக கொண்டு வருவார்கள் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். இந்த வருடத்திலேயே அது உபரியாக இருக்கும், செலவை விட வருமானம் அதிகமாக இருந்திருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. ஆகையால் இவர்கள் இதை அடுத்த வரும் நிதியாண்டில் இது உபரியாக வரும் என்று $7 billion உபரியாக வரும் என்று கூறுகிறார்கள். அது கிட்டத்தட்ட இதற்கு முன்பாக இந்த மாதிரி உபரியாக வந்தது கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு முன்பாக. ஆகவே முதன் முதலாக நாங்கள் 12 வருடத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் கொண்டு வருகிறோம் அப்படி என்று இவர்கள் சொல்கிறார்கள். அதை ஒரு ஸ்லோகனாக பேக் இன் பிளாக் என்று சொல்லி வருகிறார்கள். ஆனால் இது எவ்வளவு தூரம் நடக்கும் என்று தெரியாது. ஏனென்றால் இப்பொழுது இவர்களுடைய வருமான அதிகரிப்பு முக்கியமாக இந்த தாது பொருட்கள் இரும்பு மற்றும் நிலக்கரி இவற்றின் விலை உயர்வினால்தான் கிடைத்திருக்கிறது. இதே விலை உயர்வு மீண்டும் தொடர்ந்து இருக்குமா என்பது யாராலும் சொல்ல முடியாது. ஆகவே அடுத்த வருடம் எப்படி இருக்கும் என்றும் சொல்ல முடியாது. இன்னொன்று, இதை ஒரு தேர்தலில் முன்னிட்டு தான் ஒரு இந்த மாதிரி பட்ஜெட்டை அறிவித்திருக்கார்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் லேபர் கட்சி எந்தெந்த வரிகளை குறைத்து மக்களுக்கு அதிக வரிச்சலுகை இல்லை மக்களுக்கு உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு அறிவித்திருந்தார்களோ, கிட்டத்தட்ட அவற்றை எல்லாம் இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் சேர்த்துள்ளார்கள். இந்த பட்ஜெட் வந்து ஒரு சர்ப்ளஸ் என்று அவர்கள் கூறியிருந்தாலும் கூட, இந்த இப்பொழுது அவர்கள் இந்த வரிச்சலுகை இப்பொழுது முன்பு ஒருவருக்கு $503 ஆஃப்செட் ஆகியிருந்ததே $1,000 கூடிய உள்ளார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $3 அதிகமாக கிடைக்கிறது. இது ஒன்றும் பெரிய தொகையாக தெரியவில்லை. இதை இவர்கள் வேறு மாதிரியாக ஒரு நிரந்தரமான ஒரு வளர்ச்சிக்காக இந்த நாட்டின் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி மக்களுக்கு வேலை கிடைக்கும் வகையில் அதை ஊக்குவித்து செய்யும் திட்டங்களை அறிவித்திருக்கலாம்.
மிக நன்றி யூசுப் அவர்களே.
நன்றி.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.